إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العلي العظيم عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قهلهم قهلشيهم الله رونك ورتاهتهم الحمد لله صلاة إنهم كرنيهم سلام إنهم إيدترمهم محمد المصطفى أحمد المجدبى سيد الكونين رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக பொழுதுமிக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே வல்லவன் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்மாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவின் மூலமாக இஸ்லாம் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை பற்றியும் அதன் பெருமதியை பற்றியும் அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய நோய் வரும் பொழுது அந்த நோயால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும் எவைகளை செய்யக்கூடாது என்பதை பற்றி பேசுவது என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களில் மிக உயர்ந்த ஒரு சிறந்த பாக்கியம்தான் ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை. எப்பொழுது மனிதனுக்கு நோய் வந்துடுமோ சிரமப்படுவார், கஷ்டப்படுவார், தைரியமாக செய்த விடயங்களை செய்ய முடியாமல் அவதிப்படுவார். நபியவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களும் அல்லாஹுடைய மிகப்பெரிய இரண்டு அருக்கொடைகளாகும், நியமத்துகளாகும். மக்கள் நிறைய பேர் அதனை மறந்து கிடக்கிறார்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கனிமத்தாக அடைந்து கொள்ளுங்கள் நபியவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் நபியவர்கள் சொல்லும் பொழுது ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்தை கனிமத்தாக பொக்கிஷமாக அடைந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்றை நபியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை கனிமத்தாக அடைந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே, எல்லோருடைய நாவிலும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், நாங்கெல்லாம் நோயாளி ஆகிட்டோமே. ஒவ்வொருவரும் அவருக்கவருக்குரிய நோயை எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு நோய் பெரியதாக இருக்கலாம், புதியதாக இருக்கலாம், சமீப காலத்தில் உருவான நோயாக இருக்கலாம், ஆண்களுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கலாம், பெண்களுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கலாம். இப்படி எல்லோரும் சில ரமாக்குடைய கருத்துப்படி உலகத்தில் எந்த ஒரு வீட்டிலையும் நோயாளிகள் இல்லாமல் எந்த ஒரு வீடும் இருக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எல்லா வீட்டிலையும் நோயாளிகள் இருக்கிறார்கள். சிலர்கள் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு நோய் வரும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள், எனக்கு பிள்ளைக்கு நோய் வந்துட்டே என்ன செய்யறது, இந்த நோய்க்கு நான் இவ்வளவு வைத்தியம் பார்த்திருக்கிறேன், இன்னும் இதுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கலையே, உலகத்தில் இந்த நோய்க்கு நோய் நிவாரணம் கிடைக்காதா என்று நிராசையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய குதுபாவின் மூலமாக அல்லாஹ் ஏன் இந்த நோயை உருவாக்கி இருக்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் வைக்கவில்லையா, நோய் வரக்கூடிய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வார்த்தை எவ்வாறு இருக்க வேண்டும், செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய உலகத்தை பொறுத்தவரையில் அநேகமான பணம் நம்முடைய உணவுடைய தேவைக்கு பின்னால் மருந்துடைய தேவைக்கு தான் செலவாகிறது. சில மக்களுக்கு உணவு மருந்தாகவும் மருந்து உணவாகவும் மாறியிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்கிறோம். சாப்பிடுது ரொம்ப குறைவோ, ஆனால் அவன் குடிக்கக்கூடிய குளிசைகளையும் மாத்திரைகளையும் பார்த்தா அதுதான் கூடுதலாக இருக்கும். காலையிலையும் பகலிலையும் இரவிலையும் குடிக்கக்கூடிய மாத்திரைகளை நாம் எடுத்து பார்த்தால் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்களை மருந்துக்காக செலவழிக்கிறோம், ஆனால் உணவுக்காக ஒரு சில நூறு ரூபாய்களை செலவழிக்கிறோம். அந்த அளவு நம்முடைய நிலைமைகள் மாறி இருக்கிறது. சில மக்கள் நோயிலேயே இருந்து நோயிலேயே வாடி ஒதுங்கி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தால் நல்லமே என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் ஆசை வைக்கிறார்கள், எனக்கு மூச்சு வந்திருக்க கூடாதா, இவ்வளவு பேர் மூச்சா போறாங்க, ஏன் எனக்கு மூச்சு வராமல் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோயிலே சிரமப்படுகிறார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நோயை நமக்கு தந்திருப்பதை ஒரு சோதனைக்காக வேண்டி, அத்துன்யா தாருல் பலா, அத்துன்யா தாருல் இம்திஹான், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனையுடைய உலகம், ஒரு சோதனை கூடம். உலகத்தில் அல்லாஹ் மனிதனை பல்வேறு நிலைமைகளை கொண்டு சோதிக்கிறான், அது ஒன்றுதான், அதில் ஒரு சோதனை பொருள் தான் நோய். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனைகளில் ஒன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடியது நோய். அந்த நோயை கொடுத்து இறைவன் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையில் மனிதன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். சில வேளைகளுக்கு ஒரு யோசனை வரலாம், சோதனை பெரியவர்களுக்கு வந்தா பரவாயில்ல, பச்சிலம் குழந்தைகளுக்கும் வருது, பிறக்கிற குழந்தைக்கும் வருது, குழந்தை பிறக்கிற நேரம் உறுப்புகள் அங்கங்கள் பலகீனமாக இயலாமல் பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன சோதனை இருக்கிறது என்று சிலர்கள் யோசிக்கலாம். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுக்கு நோயை கொடுத்து அல்லாஹ் பெற்றோர்களை சோதிக்கிறான், குழந்தைகளுக்கு நோயை கொடுத்து தாய் தந்தைகளை அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனையை அல்லாஹ் நோயை அவருக்கு கொடுக்கலாம், அவருடைய தாய்க்கு கொடுக்கலாம், அவருடைய தகப்பனுக்கு கொடுக்கலாம், அவருடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பலவிதமான நோய்களை கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, நோய் வரும் பொழுது நமக்கு ஒரு தவறான எண்ணம் உள்ளத்தில் ஒதுக்குது, அதுதான் நாங்க தான் அமல் செய்யறோமே, நான் ஓதாத குர்ஆனா, நான் சொல்லாத துலகையா, நான் எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு போய் நோய் வருது, மற்றவர்கள் எவ்வளவு பாவம் செய்கிறார்கள், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள், ஒரு நோயும் வராமல் எவ்வளவு திடகாத்திரமாக இருக்கிறார்கள், எல்லா விதமான நோயும் எங்களுக்கு தானே வருது, நாம் என்ன குறை செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு என்ன மாற்றம் செய்திருக்கிறோம் என்று நம்மில் சிலர் நினைக்கலாம். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படி நாம் நினைப்போம் என்றால் நம்முடைய உயிரும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் வந்திருக்க கூடாது. அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹுக்கு மிக பிரியமானவர்கள், நபி அவங்களுக்கும் காய்ச்சல் வந்திருக்குது, நபி அவங்களும் காய்ச்சல் வந்து கஷ்டத்தால் இருக்கிறாங்க. ஒரு தர அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் நபி அவங்களை தரிசிக்கிறதுக்காக வேண்டி வராங்க. நபி அவங்கள வந்து நபி அவங்கள மேனியை பிடிக்கிறாங்க, ரொம்ப சூடாக இருக்குது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மேல் இவ்வளவு கொதிக்குதே, உங்களுக்கும் காய்ச்சல் இருக்குமா என்று ஒரு தோரணையில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்கள கேட்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஒருவருக்கு காய்ச்சல் வந்தா என்ன வருத்தம் இருக்குமோ அது மாதிரி ரெண்டு பேருடைய வருத்தம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஒருவருக்கு தான் காய்ச்சல் வரும், உங்களுக்கு ஒருவருக்கு தான் நோய், ஆனா நபியாகிய எனக்கு ரெண்டு மடங்கு நோயுடைய வருத்தம் இருக்குது, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு நபியையும் ஒரு விதமான சோதனைகளை கொடுத்தான். நோயினால் கஷ்டப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபி அவர்கள் நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பான பெரியவர்களே, நல்லவர்களுக்கு நோய் வரக்கூடாதுண்டா? நபி அவர்களுக்கு நோய் வந்திருக்க கூடாது. நல்லவர்களுக்கு நோய் வந்திருக்க கூடாதுண்டா? அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்திருக்க கூடாது. அல்லாஹ் நோயை ரஹ்மத்தாக கொடுக்கிறான். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் நோயை கொடுக்கறதுக்கு முன்னால சில மக்களை தேர்ந்தெடுக்கிறான், செலக்ட் பண்ணுகிறான். இவருக்கு நோயை கொடுக்கலாமா? நோயுடைய பாரதூரம் அவருடைய ஈமானுடைய அந்தஸ்துக்கும் ஈமானுடைய பாரத்துக்கும் நோயுடைய அளவும் வித்தியாசப்படுகிறது. கூலியுடைய வெகுமதி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால், சோதனை எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அந்த அளவு கூலியும் பெரியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நோய் என்பது ஒரு தண்டனை அல்ல, நோய் என்பது ஒரு முசீபத் அல்ல, நோய் என்பது ஒரு அதாபம் அல்ல. நோய் வரக்கூடிய நேரம் அந்த வருத்தத்தை தாங்காம சில வேலை எங்களோட வாயிலிருந்து தேவையில்லாத அனாவசியமான தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய நிலைமைகளை காணலாம். அடிப்படையை விளங்கிக் கொள்வோம் என்றால், அதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் ஏன் அந்த நோயை அனுப்பியிருக்கிறான் என்று விளங்கிக் கொள்வோம் என்றால், அப்படியான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வெளியாக மாட்டாது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நல்லாக இருந்தார்கள், சுகதேகியாக இருந்தார்கள். அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். எப்படியான நோய் என்றால், தஃப்ஸீருடைய உலமாக்கள் கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், நாவையும் உள்ளத்தையும் தவிர மற்ற எல்லா உடல் உறுப்புடைய பாகங்கள் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்ததை, பாதிக்கப்பட்டிருந்ததை நாவினால் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். சொன்னாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவ்வளவு காலமாக அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருந்தான், கொஞ்ச காலமாக தான் நோய் இருக்குது, நானே அல்லாஹ்ட்ட நோயை கேட்கணும் என்ற யோசனையில அல்லாவிடம் ஷிஃபாவை கேட்காமல் நோயிலே கஷ்டத்தில் இருந்தார்கள். ஆனால் வருத்தம் கூடியிருக்கதே, நோயுடைய காரம் கூட இருக்கதே, நாவில மட்டும்தான் நோய் வராமல் இருக்கதே. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் இதே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. أيوب عليه الصلاة والسلام அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள், யா அல்லாஹ், அன்னி மஸ்ஸனிய அத்துர்ரு, ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது, நீ இரக்கம் காட்டுபவர்கெல்லாம் மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவன் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் துஆவை கபூல் செய்தான். உலமாக்கள் சொல்லித்தாராங்க, உங்களுக்கும் கஷ்டம் தாங்க முடியாத நேரம் இந்த துஆ ஓதுங்க. وانت ارحم الراحمين اني مسني الضر وانت ارحم الراحمين. இத பாடமாக்கி கொள்ளுங்க, உலமாக்களை அணுகி எழுதி கொள்ளுங்க. அன்னி மச்சனிய துர்ரு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, அந்த கஷ்டத்துக்குரிய தீர்வ அந்த கஷ்டத்தை போக்கி நீ வைப்பாயாக, நீ இரக்கம் காட்டக்கூடியவன், மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற துஆவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மோதினாங்க. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்திருக்கிறான். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, என்ன சொல்லி கொண்டு வரேன்டா, நோய் என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அதாபாகவோ முசீபத்தாகவோ தண்டனைக்காகவோ கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அல்ல, மாற்றமாக அல்லாஹ் அதனை ரஹ்மத்தாக கொடுக்கிறான். ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய ஒரு நியமத், அதற்கு மாற்றமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தை கலட்டி நோயை கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ரஹ்மத்தாக இருக்குது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தாகிய இந்த நோய் வரக்கூடிய நாம் என்ன முறையில் நடந்து கொள்ளணும்? நோய் வருது, மறந்தெடுத்தோம், மறந்து குடிச்சிட்டோம், நோய் சுகமாகிட்டு என்ற அடிப்படையில் இருக்கிறதா, அல்ல இதில் ஏதாவது விசேஷமான எதுவும் தன்மைகள் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குது. சிலருக்கு சீனி வியாதி என்று சொல்றாங்க, சிலருக்கு கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறாங்க, சிலருக்கு கிட்னி வியாதி என்று சொல்றாங்க. பலருக்கும் பல பலவிதமான பல புதிய பழைய பேர்களில் நோயாளியாக பல வருட காலங்கள் மாத்திரையோடு மருந்துகளோடு காலம் கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. மருந்து வாங்குறதும் மருந்து குடிக்கிறதும் தான் நம்முடைய நிலைமையா, அல்லது நோய்க்கு பின்னால ஏதாவது விசேஷமான இதுவும் இருக்குதா? சுபஹானல்லாஹ். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இரக்கம் உள்ள நாயன் ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துறதே வெறுமனே அவனுக்கு கஷ்டத்தை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, அந்த கஷ்டத்துக்கு பின்னால் நிறைய சன்மானங்களை வச்சிருக்கிறான். ஒரு மனிதருக்கு ஒரு தலைவலி வந்ததே அது வெறுமனே ஒரு தலைவலி அல்ல, அந்த தலைவலிக்கு பின்னால் நிறைய விஷயங்களை அல்லாஹ் மறைத்து வச்சிருக்கிறான். அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதருக்கு நோய் வரும் பொழுது வெறுமனே ஒரு நோய் என்று அதனை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்கிறது. அதனால்தான் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த இடத்த நோயாளிகள் பலவீனர் இருப்பார்களோ அவர்கள் மூலம் உதவி செய்யப்படுகிறார்கள். உங்களில் பலவீனமானவர்களை கொண்டு நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், ரிஸ்க் கொடுக்கப்படுகிறீர்கள் என்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அல்லாஹுடைய அருள் அவருக்கு வந்திருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு நோயாளி இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் வீட்டில் இருக்கிறார், ஒரு நோயாளி வீட்டில் இருக்கிறார் என்பது அடையாளம், அல்லாஹ்வுடைய அருள் அந்த வீட்டில் இருக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அருளை அருளாக நாம் இப்படி ஆக்கிக் கொள்வது, அந்த அருள் அருளாக நாம் இப்படி மாற்றிக்கொள்வதை ஆக்கிக் கொள்வதில் தான் முழுமையான சிக்கலே இருக்கிறது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகளை வைத்து அதை ரஹ்மத்தாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும், அதனை அதாபாக முசிபத்தாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோய்க்கு பின்னால் அல்லாஹ் பலவிதமான ரகசியங்களை வைத்திருக்கிறான். ஒரு மனிதருக்கு நோய் வந்திருக்கிறது, அந்த நோய்க்கு பின்னால ஏராளமான பலன்களையும் ஏராளமான நன்மைகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதருக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது, அது சின்ன நோயாக இருக்கலாம், அது ஒரு பெரிய நோயாக இருக்கலாம், ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவில் இருக்கலாம், அல்லது அதை விட குறைந்த அளவு இருக்கலாம். எப்படியான நோயாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் மூலம் கஷ்டம் வரும் பொழுது அந்த நோய்க்கு பின்னால் அல்லாஹ் நிறைய விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான். முதலாவது அன்பான பெரியவர்களே, சோதனைகளே, அவருக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஒரு பாக்கியம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பொறுமையாக இருப்பது என்பதை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோதனை வருமோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு பொறுமை வரும். பொறுமை எப்பொழுது உண்டாகும், சோதனை வந்தால் அந்த சோதனையில் மனிதன் பொறுமையாளியாக இருப்பான். பொறுமையாளியோடு அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று இரண்டு இடத்தில் அல்ல பல நூறு இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், பொறுமையாளியோடு அல்லாஹ் இருக்கிறான். நோயாளி பொறுமையாக இருப்பதற்கு வளர்க்கப்படுகிறார். யாருக்கு நோய் வருமோ அந்த நோயில் அவர் பொறுமையாக இருப்பார். காரணம், அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அது நலவாகத்தான் இருக்கும். இது நலவாக இருக்கும், எனக்கு இது நலவில்லை என்று ஒரு மூமின் ஒரு காலமும் நினைக்க மாட்டார். மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளும், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிலைமைகளும் அது நலவாகத்தான் இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் ஆச்சரியமானது. அவனுக்கு நலவு ஏற்பட்டால், ஒரு நல்ல விஷயம் நடந்தா, அவன் அதுல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாக மாறிவிட்டது. ஒரு கஷ்டம் வரும் பொழுதும் ஒரு துன்பம் வரும் பொழுதும் அதில் அல்லாஹ்வுக்கு செபர் செய்கிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாக மாறிவிட்டது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நோய் வரக்கூடிய நேரம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, எப்பொழுது நோயின் மூலம் கஷ்டங்கள் சிரமங்கள் வருகிறதோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வெறுமனே நோயில மறந்து குடிச்சுட்டேன், நோய் சுகமாகிட்டு இப்ப எனக்கு வருத்தங்கள் கிடையாது என்று மாத்திரம் நான் முடிவு செய்வது கிடையாது. ஒரு நோய் வந்தவுடன் அந்த நோயின் மூலமாக அந்த மனிதன் செய்த அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஃமினா மின் நஸபின் வலா நஸபின் வலா சக்மின் வலா ஹஸ்னின் ஹத்தல் ஹம்ம யஹம்முஹு இல்லா கஃபரல்லாஹு பிஹி மின் சையாதி. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய ஒரு சஞ்சலம், ஒரு கஷ்டம், ஒரு ஒலி, ஒரு கவலை வருது, கவலைப்படுறாரு, எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு இவ்வளவு கிடைக்காம போயிருக்கிறது, ஒரு நல்ல விஷயத்தை கிடைக்காம போனது விட்டு கவலைப்படுகிறார். இந்த கவலைக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். இன்னொரு ரிவாயத்து வந்திருக்கிறது, ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா, காலில் தைக்கக்கூடிய குத்தப்படக்கூடிய முள் அந்த முள் குத்துவதன் மூலமாக வரக்கூடிய ஒலிக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸில் வந்து இருக்கிறது, தலை ஒலி வருகிறது, அந்த ஒலியின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு நோய்க்கு பின்னால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். இரண்டாவது மூன்றாவது செய்த அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நோயின் மூலமாக தர்ஜாக்களை கூட்டுகிறான், அந்தஸ்துகளை கூட்டுகிறான். சில மக்களுடைய தர்ஜாக்களை கூட்டுவதற்கு அவருடைய அமல்கள் போதாது. அல்லாஹ் பார்க்கிறான், இவருடைய அமலை கொண்டு இவருடைய அந்தஸ்தை ஒரு நாளும் கூட்ட முடியாது. இவருடைய அந்தஸ்தை கூட்ட வேண்டுமா? நாம் இவருக்கு நோயை கொடுத்து நான் அந்தஸ்தை கூட்டுவேன். அதீசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அந்த அந்தஸ்தை அடைவதற்கு உடைய அமல் போதாது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் உடல் ரீதியாக அவனை சோதிக்கிறான், உடல் ரீதியாக நோய்களை கொடுத்து சோதிக்கிறான். அவன் பொறுமையாக இருக்கும் பொழுதும் அந்த அந்தஸ்தை அந்த நோயாளி அடைந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சமீபத்தை அந்த நோயாளி அடைந்து கொள்கிறான். அந்த அந்தஸ்தை வேறு அமல்களின் மூலமாக அந்த மனிதன் அடைந்து கொள்ள முடியாது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நான்காவது அல்லாஹு தஆலா நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு அமல் தான் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நோய்க்கும் சொர்க்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நோயாளிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏன் கொடுக்கிறான்? உலமாக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள், சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நோயாளிக்கு கொடுக்கிறான். நாளைக்கு மறுமை நாள்ல உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், உலகத்தில் நோய் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆசைப்படுவாங்க, உலகத்தை வாழ்நாள் பூரா நானும் ஒரு நோயாளியாக இருந்திருக்க கூடாதா, எனக்கும் நோய் வந்திருந்தா அல்ல எனக்கும் சொர்க்கத்தை தந்திருப்பானே, சொர்க்கத்தை எனக்கு இவ்வளவு தூரம் மந்தஸ்துகளை தந்திருப்பானே. நாளை மறுமையில உலகத்தில் நோய் இல்லாமல் சுகதேகியாக வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் ஆசை வைப்பார்கள். நாளை மறுமை நாளில் சோதனைக்குட்பட்டவர்கள் நோயாளிகளுக்கு கூலி கொடுக்கும் பொழுது அந்த கூலி கொடுக்கிறத பார்த்து நோய் இல்லாதவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, உலகத்தை எங்களுக்கு இப்படி நோய் வந்திருக்கணும், எங்கட உடம்ப கத்திரியால துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்ற அளவுக்கு ஆட்சி வைப்பார்கள். லவ் அன்ன ஜுலூதஹும் கானத் துர்ரிதத் பில் மகாரீத், எங்கட தோள்கள் துண்டு துண்டாக கத்திரியின் மூலமாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா, அந்த அளவு தூரம் கஷ்டப்பட்டிருந்தா நாளைக்கு எங்களுக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்குமே, அல்லாஹ் எங்களுக்கும் சொர்க்கத்தை தந்திருப்பானே, சொர்க்கத்தில் இவ்வளவு அந்தஸ்துகளை தந்திருப்பானே. நாளை அந்த மறுமையுடைய நாளில் ஆரோக்கியமானவர்கள் ஆதரவு வைப்பார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோய்க்கு பின்னால் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், நபிவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு தூரம் ஒரு மனிதர் நோயிலே கஷ்டத்திலே சிரமப்படுகிறார்களோ அந்த தூரம் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போகிறான். வருத்தம் அதிகமாக இருக்குது, நமக்கு சொல்வதற்கு லேட்டாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய நோயுடைய வருத்தத்தை அவரிடம் கேட்டு பார்த்தால் தான் தெரியும். எல்லோருக்கும் சொல்லலாம் பொறுமையாக இருக்கணும், நோயில பொறுமையாக இருங்கடி, சொல்வது ரொம்ப இலகுவான ஒரு செய்தி, இலகுவான ஒரு விடயம். ஆனா நோயாளிக்கு தான் தெரியும் அந்த நோயில் இருக்கக்கூடிய வருத்தமும் அந்த நோயில் இருக்கக்கூடிய கஷ்டமும். அதனாலதான் அல்லாஹ் சுபைத்திருக்கிறான், அந்த கஷ்டத்தை யார் பொறுத்து கொள்கிறார்களோ, அந்த கஷ்டத்தை யார் பொறுத்து கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ அல்லாஹும் அவர்களை புரிந்து கொள்கிறான். அன்பார்ந்த பெரியவர்களே, நபிவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பினா, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசம் வச்சுட்டா அவர்களை சோதிப்பான். யார் அந்த சோதனையை கஷ்டத்தை புரிந்து கொள்கிறார்களோ அல்லாஹும் அவர்களை புரிந்து கொள்கிறான். யார் அந்த வந்த கஷ்டத்தை ஆத்திரமும் கோபமும் கொள்வார்களோ, ஒமன் சஹித ஃபலஹு சுஹ், யார் கோபித்து கடினமாக நடந்து கொள்வார்களோ அவருக்கும் அல்லாஹுடைய கோபம் இருக்குது. நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோய் ஒரு ஆள் புரிந்து கொள்றாரு, அல்லாஹ் எனக்கு இந்த நோயை தந்திருக்கிறான், கஷ்டம்தான் எனக்கு தாங்க முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது, இருந்தாலும் நான் புரிந்து கொள்கிறேன் என்ற அமைப்பில் யார் நோயை புரிந்து கொள்வார்களோ, கஷ்டத்தை புரிந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்கிறான். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏழாவது ஒரு விடயம், நிறைய பேர் நிறைய நோயில் பீதிக்கப்பட்ட குறிப்பாக வயோதிபர்கள் நிறைய சொல்லுவார்கள், இப்ப எங்களுக்கு அமல் செய்யாம போயிட்டு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பரானோதியவர்கள், ரிக்கர் செய்தவர்கள், நிறைய அமல் செய்தவர்கள், ஒரு நோய் வந்ததோட நடக்க முடியாமல் போனதோட எனக்கு பள்ளிக்கு போக முடியலையே, கண் பார்வை இழந்ததோட எனக்கு பரான பாட்டு ஓதுவதற்குரிய பாக்கியம் அற்று போயிட்டேன், நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள். கண் பார்வை போயிட்டேன், உடல்ல தைரியம் போயிட்டேன், நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த ஆத்திரத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு தூரம் ஒரு இறக்கம் உள்ள ஒரு மார்க்கம், எல்லாருக்கும் ஒரு சுப்பச்செய்தியை நம்பியவர்கள் சொன்னார்கள். நோயாளிகளுக்கு ஒரு அழகான ஒரு அட்வைஸ், ஒரு புத்தமதியை சொல்லி தந்தாங்க. எங்கள் எல்லாத்துடைய உள்ளமும் குளிர்ந்து போகக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, இதா மரியல் அபுது அவ் சாஃபர குதிப லஹு மித்ல மா கான யஅமலு முகீமன் அவ் ஸஹீஹா. ஒருவர் நோயாளியாக இருக்கிறதுக்கு முன்னால என்னென்ன நல்ல அமல்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாரோ அந்த அமல் நோய் வந்ததின் காரணமாக அவருக்கு செய்ய முடியாமல் ஆகிட்டா, நோயுடைய காலத்துல நோய் இல்லாத காலத்துல என்னென்ன அமல்கள் செஞ்சாரோ அத்துணை நன்மைகளையும் அல்லாஹ் எழுதி கொண்டே இருப்பார். சுப்ஹானல்லாஹ், இதை விட எவ்வளவு ஒரு பெரிய நன்மாராயம் நமக்கு தேவை இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நோய் வந்திருக்குது, அந்த நோயினால் அமல் செய்ய முடியல. முஸ்லிம் அஹமதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லுவான், ஏ நன்மை எழுதக்கூடிய மலக்குமார்களே, இந்த நோயின் மூலமாக இவர் எவ்வளவு காலம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் அமலுடைய காலத்தில் இருந்து அமல் செய்யாமல் இருக்கிறாரோ அத்துணை நாளும் அவர் அமல் செய்ததற்குரிய நன்மையை பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான். சுப்ஹானல்லாஹ், ஒரு வருடம் ரெண்டு வருடம் கட்டிலே படுத்திருக்கிறார், தொடர்ச்சியாக குர்ஆன் ஓதி இருக்கிறார், தொடர்ச்சியாக அமல் செய்திருக்கிறார், ஆனால் அந்த ரெண்டு வருடம் அமல் செய்ய முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், நடக்க முடியாமல், பள்ளிக்கு போக முடியாமல் இருக்கிறார், உள்ளத்திலே வருத்தம் இருக்கிறது, குர்ஆன் ஓத வேண்டிய ஆசை இருக்குது, ஆனால் கண் பார்வை இல்ல, நல்ல விஷயத்தை கேட்க வேண்டிய தேவை இருக்குது, ஆனால் காது கேட்காமல் போயிருக்குது. அவருடைய உள்ளத்தில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அத்துணை ஆசைகளுடைய நன்மைகளையும் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அன்பானவர்கள், இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நோயாளிக்கு என்ன இருக்குது? அமல் செய்யவே இல்ல, ஆனா அமல் செஞ்ச காலத்துல என்னென்ன நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை நன்மையும் அல்லாஹ் நோயுடைய காலத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒன்று சுகம் கிடைக்கும் வரைக்கும், இல்லை அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு தூரம் இஸ்லாம் இந்த நோயாளிக்கும் இந்த நோய்க்கும் மிகப்பெரிய ஒரு கவனத்தை, மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை கொடுத்திருக்கிறது. அன்பான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நோய் வரக்கூடிய நேரம், இந்த நோய் இவ்வளவு சன்மானங்கள் இருக்குது சந்தேகம் கிடையாது. வலமாக்கள் நிறைய சன்மானங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனா இந்த சன்மானம் கிடைக்கணும்டா, நாங்க சில விஷயங்களை செய்யணும். நோயாளிக்கு சன்மானம் கிடைப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நோயாளிக்கு நன்மை இருக்குது, நோயாளிக்கு பாக்கியம் இருக்குது, நோயாளிக்கு சுருக்கம் இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த நோயாளிக்கு சில பத்தியங்கள் தேவை. அந்த நோயாளிக்கு சில விஷயங்கள் எடுத்து நடந்தால்தான் அவருக்கு சொல்லப்பட்ட எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, வலமாக்கள் அதுக்கு நமக்கு பட்டியல் எடுத்து தாராங்க. முதலாவது நான் சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கணும், பொறுமையில மூணு விஷயங்களை கையாளணும். முதலாவது ஹப்சுன்ன, உள்ளத்துடைய பொறுமை. நோய் வந்துட்டா சஞ்சலப்படுறதோ அவதிப்படுறதோ இல்லாம அல்லாஹ் தந்திருக்கிறான், இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்குது என்று உள்ளத்துடைய பொறுமை. இரண்டாவது நாவுடைய பொறுமை. நோய் அல்லாஹ் தந்திருக்கிறான், நோய்க்கு ஏற்றுவதோ நோயை குறை சொல்வதோ. பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய நேரம் பெற்றோர்கள் ஆத்திரத்துல ஒருத்தம் தாங்க முடியாம சில தேவையில்லாத வார்த்தைகளை அநேகமாக பாவிக்கலாம். தேவையற்ற வார்த்தைகள், எவ்வளவு நாள நான் நோயில கஷ்டப்படுறேன் என்று நோய்க்கு ஏற்றுவார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்காரர் ஒரு நோயாளியாக இருந்தார். நோயை விசாரிக்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு போன நேரம் அவர் நோயை ஏச ஆரம்பிச்சாரு. அவருக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்ததே. சுனல்லா பாரகல்லாஹு லஹா, அல்லாஹ் இந்த நோய்க்கு பறக்க செய்யாம இருக்கட்டும் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீங்க காய்ச்சலுக்கு ஏற்றவானா, ஏ அது யுகத்திரு துணுபவர் கதாயா, நோய் பாவங்கள் எல்லாம் அழிச்சு போடுதே, ஒரு நாளும் நோய்க்கு ஏற்றவானாம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோயுடைய நேரம், வருத்தம் தாங்க முடியாத நேரம், நாம் ஏச ஆரம்பிக்கிறோம், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு வேற நபர்கள் கிடைக்கலையா? ஏன் அல்லாஹ் எனக்கே நோயை தந்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு ஒரு வீணான நோய், இந்த நோயை ஏச ஆரம்பிக்கிறோம். நோய்க்கு ஏசக்கூடாது, உறுப்பை நாம் பொறுமையாக வைத்துக் கொள்ளணும். அன்பானவர்கள், உறுப்பை எப்படி நாம் பொறுமையாக வைத்துக் கொள்றது? சிலர்கள் வருத்தம் கூடினா தன்னுடைய தலையை கொண்டு போய் சுவற்றில் முட்டிக் கொள்வார்கள், உடம்பை கை கால்களை அடித்துக் கொள்வார்கள். அதையும் செய்யக்கூடாது. உள்ளத்தில் பொறுமை தேவை, நாவுக்கு பொறுமை தேவை, நம்முடைய உடம்புக்கு பொறுமை தேவை. இந்த மூணும் பொறுமையாக இருக்கும் பொழுதுதான் அதில் நோயில் உண்மையான பொறுமையாக இருக்க முடியும். ஒரு தடவை ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னி உஸ்ரஹு வ இன்னி அதகஷஃபு ஃபதுஉ அல்லாஹ லி. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு விதமான வலிப்பு நோய் வருது, வலிப்பு நோய் வந்தா என் ஆடைகள் எல்லாம் வெளியே ஆரம்பிக்குது, எனக்கு எனக்காக வேண்டி அல்லாஹ் துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் என்ற பெண்மணி, ஒரு கருத்த பெண்மணி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்த நேரம், சொல்லப்பட்ட நேரம், நபி அவங்க சொன்னாங்க, இன் சபர்ஜி இன் சபர்ஜி உலகில் ஜன்னா, நீ இந்த நோயில பொறுமையாக இருப்பாய்னு சொன்னா உனக்கு சொருக்கம் இருக்குது. நீ விரும்பினால் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றேன் என்று சொன்ன நேரம் அந்த பெண்மணி சொன்ன, யா ரசூலல்லாஹ், நான் இந்த நோயில பொறுமையாக இருக்கிறேன், ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு செஞ்சு தரணும். அந்த நோய் வரக்கூடிய நேரம், அந்த வலிப்பு வரக்கூடிய நேரம், இந்த ஆட விலகி என்னுடைய அவுரத்துகள் தெரிய வருது, அதுக்கு மாத்திரம் அல்லாவிடம் துஆ கேளுங்க. நோய் வார நேரம் இந்த அவுரத் வெளியாகாம இருக்கணும். நபி அவங்க பெண்மணிக்காக துஆ செய்தாங்க. இது பொறும் அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய நோயில் நாவை உள்ளத்தை உறுப்பை பொறுமையாக வைத்துக் கொள்வது. இரண்டாவது செய்தி அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோயாளி சொல்லணும், இது அல்லாஹ் எனக்கு தந்த நோய், இது வேற யாருக்கோ போகக்கூடிய நோய், எனக்கு வரல, அவரால் இந்த நோய் எனக்கு வரல, இந்த விஷயத்தால் எனக்கு இந்த நோய் வரல, நோய் எனக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடி இருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய கதிர், அதனால எனக்கு அல்லாஹ் நோயை தந்திருக்கிறான். குல்ல யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா, எங்களுக்கு என்ன வர வேண்டும் இருக்கதோ அதுதான் வந்திருக்குது, அது வேற தவறு எனக்கு வரல, அல்லாஹ் எனக்கு இந்த நோயை தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறதுனால எனக்கு இந்த நோய் வந்திருக்குது. இரண்டாவது சொல்லணும் அந்த நோயாளி, அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டதுனால தான் இந்த நோய் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னை விட என்னையோட இறக்கம். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் இந்த வார்த்தை, நாம் நம்மை நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது, அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டதின் காரணமாக நமக்கு அந்த நோயை தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூணாவது, அல்லாஹ் இந்த நோயை தேர்வு செய்து எனக்கு தந்திருக்கிறான், இந்த நோய் எனக்காகவே தேர்வு செய்யப்பட்டது. சிலவே அந்த நோய் கடுமையாக இருக்கலாம், கேட்பதற்கு பயங்கரமான ஒரு நோயா இருக்கலாம், அது கேன்சராக, ஒரு புற்றுநோயாக, ஒரு பயங்கரமான ஒரு நோயாக இருக்கலாம், அந்த நோயை தேர்ந்தெடுத்தல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். நான்காவது, அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நோயில் அல்லாஹ் எனக்கு நலவு வச்சிருக்கிறான், அல்லாஹ் நோயை தந்திருக்கிறான், அந்த நோய் அல்லாஹ் எனக்கு இறக்கப்பட்டு தந்திருக்கிறான், அந்த நோய் அல்லாஹ் எனக்காக வேண்டிய தேர்ந்தெடுத்திருக்கிறான், அந்த நோயில அல்லாஹ் எனக்கு நலவு வச்சிருக்கிறான், அந்த நோயில எனக்கு ஒரு நலவு இருக்கிறதுனால தான் அல்லாஹ் அந்த நோய் எனக்கு தந்திருக்கிறான். இரண்டாவது, அஞ்சாவது அன்பான சகோதரர்களே, அந்த நோயில அல்லாஹ் எனக்கு மஹப்பத்தை வச்சிருக்கிறான், அந்த நோயில அல்லாஹ் எனக்கு மஹப்பத்தை வச்சிருக்கிறான். இது எப்படி விளங்குறது? ஒரு ஆச்சரியமான ஹதீஸ நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அடியார்கள்ட்ட கேட்பான், அடியானே எவன ஆதம் மரியுத்து பலம் தகுதுனி, என்னுடைய அடியானே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ வந்து என்னைய நோய் விசாரிக்கலையே. அடியான் ஆச்சரியமாக கேட்பான், யா அல்லாஹ், நீ அந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்துக்கும் ரட்சகன், உனக்கு எப்படி யா அல்லாஹ் நோய் வரும் என்று கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய இந்த அடியான் நோயாளியாக இருந்தான், நீ அவனை போய் பார்க்கலையே, நீ அவனை போய் பார்த்திருந்தா அவனிடத்துல நீ என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவான். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நீ நோயை விசாரிச்சிருந்தா, அவனை நீ நோயை போய் பார்க்கிறந்தா, அவனிடத்தில நோயாளி இடத்துல என்ன நீ பெற்றிருப்பாய், நோயாளி இடத்துல என்ன பெற்றுக் கொண்டிருப்பாய் என காரணம், அல்லாஹ் நோயாளியோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நோயாளிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அன்பான சகோதரர்களே, நோயாளியோட அல்லாஹ் ரொம்ப சமீபமாக இருக்கிறான், நோயாளி அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அடுத்தது அன்பான பெரியவர்களே, சோதனைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் நோயில. யா அல்லாஹ், இந்த நோயை நீ என் உடம்புல தான் தந்தாய், இந்த நோயை நீ என் உள்ளத்துல தரல, அம்ராமுல் குலூப்னு நீ வச்சிருக்கிறாய், உடம்புல வரக்கூடிய நோய எப்படியும் பொறுத்து கொள்ளையிலும், ஆனா உள்ளக்கூடிய பயங்கரமான நோய் இருக்குது, ஒஞ்சகம், கசடு, பொறாம, பெருமை, முகஸ்துதி, இது போன்ற உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, தீனோடு மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய நோய் இருக்குது. அப்படியான ஒரு பெரிய நோய் எனக்கு தராம உடம்போடு சம்பந்தப்பட்ட நோயை தந்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், இந்த நோயில் அவர் அல்லாஹ்வை புகழணும். அன்பான சகோதரர்களே, அடுத்த செய்தி, அவர் அல்லாஹ் மேலும் புகழணும். யா அல்லாஹ், உலகத்தை நீ எவ்வளவு பயங்கரமான நோய் எல்லாம் வச்சிருக்கிறாய், அப்படிப்பட்ட நோயை தராம, இதை விட எவ்வளவு மோசமான நோய்கள் எல்லாம் வருத்தங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறேன், அப்படிப்பட்ட நோய் வருத்தங்கள் எனக்கு தராம சாதாரணமான ஒரு இந்த வருத்தத்தை தந்திருக்கிறையே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை சுக்ர செய்யணும், அல்லாஹ்வை சுக்ர செய்யணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிஅமல் அபுது, அடியார்களில் ரொம்ப சிறந்தவர், அடியார்களில் ரொம்ப சிறந்தவர். ஏன் தெரியுமா, நோய் வந்தது, நோயில பொறுமையாக இருந்து அவர் என்னிடத்துல தொடர்பு கொண்டார். அது மாதிரி யாரெல்லாம் நோயில பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள். அடுத்து அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக நாங்கள் நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு அல்லாஹ் உலகத்தை நிவாரணத்தை வச்சுதான் இருக்கிறான். அல்லாஹ் உலகத்துல நோயை படைச்சிருக்கிறான், அந்த நோய்க்குரிய நிவாரணத்தையும் படைச்சுதான் இருக்கிறான். எந்த ஒரு நோய்க்கும் நிவாரணம் இல்லாம அல்லாஹ் நோயை படைக்கிறது இல்ல. முஸ்லிம் புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, அல்லாஹ் எல்லா விதமான நோய்க்கும் மருந்த வச்சுதான் இருக்கிறான். அந்த மருந்து அந்த நோய்க்கு நோயை சரியாக தொடும் பொழுது அந்த நோய் நீங்கி விடுகிறது. சிலவர்களுக்கு யோசனை வரலாம், எவ்வளவு நோய் வந்திருக்குது, இதுக்கு டாக்டர் மாதிரி சொல்றாங்க, இதுக்கு வைத்தியம் இல்லையே, இதுக்கு பரிகாரம் கிடையாதுன்னு சொல்லுறாங்களே என்று சொன்னால், முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இறக்கி வச்சிருக்கிறான், அதை விளங்கியவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், விளங்காதவர்கள் அதனை விளங்காமலேயே இருக்கிறார்கள். நோயை இறக்கும் பொழுது அல்லாஹ் அதுக்குரிய நிவாரணையும் சேர்த்து தான் இறக்கிறான். உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, உலகம் ஆராய்ச்சியில் உலகத்தில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அதுக்குரிய நோயுடைய நிவாரணையை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அது கண்டுபிடிச்சிருக்கலாம், கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், நோயாளி விளங்கிக் கொள்ளணும். ஏ, இந்த நோய்க்குரிய நிவாரணிய அல்லாஹ் உலகத்தில் வச்சுதான் இருக்கிறான், அது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம், அது கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த நோய்க்குரிய மருந்து சாப்பிடப்பட்டால், அது நம்முடைய உடலில் செலுத்தப்பட்டால், அதுக்குரிய நிவாரணி அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கிறான். அன்பான பெரியவர்களே, சோதர்களே, இந்த எண்ணம் நம்முடைய நம்மிடத்திலே இருக்கிறது ரொம்ப கடமையாக இருக்கிறது. நோயாளி விளங்கிக் கொள்ளணும். சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், நோயாளி இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, இது அல்லாஹ் இறக்கப்பட்டு தந்திருக்கிறான், இதில் நலவு இருக்கிறது, இதில் அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குது, இதுக்கு நோய் நிவாரணம் இருக்குது என்பதை நோயாளி தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சில மக்கள் சொல்றாங்க, இதுக்கு புறவு இந்த நோய்க்கு நிவாரணம் செஞ்சு வேலை இல்லை, நான் போகாத டாக்டரா, நான் பார்க்காத வைத்தியரா, இதுக்கு புறவு வைத்தியம் செய்த எந்த தேவையும் இல்லை. சில மக்கள் வைத்தியத்திலிருந்து ஒதுங்கி போகலாம், இன்னும் சிலர் முழுமையாக வைத்திய செய்ய நம்பலாம். சில மக்கள் எல்லை மீறி சில வார்த்தைகளை தவறாக சொல்கிறார்கள், உள்ளத்திலிருந்து வந்தால் அது ஷிர்காக மாறிவிடும். சில நோயாளிகள் சொல்கிறார்கள், அந்த நோயாளியை கொண்டு வரக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், டாக்டர் எப்படியாவது இந்த பேஷண்ட காப்பாத்திட்டாங்கோ, நீங்க தான் உங்களோட கையில தான் இருக்குது. அன்பானவர்களே, டாக்டருடைய மேலில், டாக்டரின் மீது, வைத்தியரின் மீது இந்த வார்த்தை வந்துவிடும் என்றால் அது ஷிர்காக மாறிவிடும். எவ்வளவு பேட்ட போயிருக்கிறேன், நீங்க தான் கடைசி, நீங்க கைவிட்டுடக்கூடாது, எப்படியாவது என்ன பேஷண்ட காப்பாத்திட்டாங்கோ இந்த டாக்டரின் மீது இந்த வார்த்தையை நாம் சொல்லிவிடுவோம் என்றால் அது சிறுக்குரிய வார்த்தையாக மாறிவிடும். குறிப்பாக குழந்தைகளுக்கு நோய் வரக்கூடிய நேரம் பெற்றோர்கள் தாய் தகப்பன்மார்கள் ஒரு சிக்கலில் மாற்றிக்கொண்டு இந்த வார்த்தையை அதிகம் சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். வார்த்தையிலும் நாம் மாற்றமான விடயத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நோய்க்கு நிவாரணியை வைத்திருக்கிறான். அந்த நிவாரணம் ஹலாலான முறையில், ஆகமான முறையில் அந்த நிவாரணியை செய்து கொள்ளலாம். அது எந்த ஒரு வைத்திய முறையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட முறையாக இருக்கும் என்றால் அந்த முறையை கொண்டு நம்முடைய நோய்க்கு நிவாரணியை தேடலாம். அன்பான பெரியவர்களே, சோதர்களே, நபி அவர்கள் அந்த நோய் நிவாரியோடு சேர்த்து சில துஆக்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை பாடமாக்கிக் கொள்வோம். எப்பையும் டாக்டரை கன்சல்ட் பண்ற முன்னால சில துஆக்கள் இருக்குது, அதை ஓதிக்கொண்டு நாம் கன்சல்ட் பண்ணோம் சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போய் நாங்கள் அதுக்குரிய வைத்தியம் செய்வோம் என்றால் அதற்கு அதில் சிஃபா இருக்குது. சின்ன சின்ன துஆக்கள், லகுவா படிச்சிருக்கக்கூடிய சாதாரண துஆக்கள், உலமாக்களை அணுகி எழுதி கொள்வோம். நோய் வரக்கூடிய நேரம் காயங்களுக்கு ஓதக்கூடிய துவா, காய்ச்சலுக்கு ஓதக்கூடிய துவா, நோயாளியை சந்திக்க போகக்கூடிய நேரம் சாதாரணமான சின்ன துஆக்கள், ஆழமான கருத்துக்கள் உள்ள துஆக்கள். ஒரு நோயாளியை சந்திக்க போகக்கூடிய நேரம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார், அவரிடம் சாதாரணமாக சொல்லலாம் பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவை சொல்லலாம். சொல்லிட்டு ஒரு துஆ ஓதலாம், அஊது பிஇஸ்ஸத்தி இல்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாலிரு என்ற துஆ ஓதலாம். இந்த துஆவை நபி அவங்க ரஹ்மான் இப்னு அபி ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. ரஹ்மான் இப்னு அபி ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இடுப்புல மிச்ச காலமா ஒரு வருத்தம் இருக்குது யா ரசூலல்லாஹ், அந்த எனக்கு ஒரு ஏதும் மறந்து சொல்லுங்க என்று சொல்லப்பட்ட நேரம் நபி அவங்க துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவை சொல்லி எந்த இடத்துல ஒலி இருக்கதோ, எந்த இடத்துல வருத்தம் இருக்கதோ அந்த இடத்துல கையை வச்சு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாலிருன்றி ஏழு தடவை ஓதினா அந்த நோய் குணமாகும். ஒலி உள்ள இடங்கள், யாருக்கு காயங்கள் இருக்குதோ, உடம்புல காயங்கள் ஏற்பட்டிருக்குது, வெட்டு காயங்கள் அல்லது புண் காயங்கள் இருந்தா நபியவங்க ஒரு அழகான துஆவை சொல்லி தந்தாங்க. பிஸ்மில்லாஹி துர்பது அர்தினா பிரீஃபத்தி பஅதினா யுஸ்பா பிஹி ஸகீமுனா பிஇத்னி ரப்பினா. இது சேர்றதுக்கு முன்னால நம்முடைய ஆட்காட்டி விரல் சப்பாபான சொல்லுவோம், அத்தஹியாத்தில் காட்டக்கூடிய விரலில் இலேசாக உமிழ் நீர் எச்சில எடுத்துக்கொண்டு தரையில் அதை தேய்த்து எந்த இடத்தில் காயம் இருக்குதோ அந்த இடத்தில் வைத்து இந்த துஆவை ஓதணும். நபியவங்க துஆ ஓத சொல்லிருக்கிறாங்க, காயத்துக்கு ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹி துர்பது அர்தினா பிரீஃபத்தி பஅதினா யுஸ்பா பிஹி ஸகீமுனா பிஇத்னி ரப்பினா என்ற துஆ ஓதினா அதுவும் குணம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. குறிப்பாக ஒரு முக்கியமான துஆ, இது எழுதி பாடமாக்கிக் கொள்வோம். குழந்தைகளுக்கு பொதுவாக கண்ணூர் வேகமாக படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நபி அவர்கள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் நபி அவர்கள் இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. குழந்தைகளை நல்லா உடுப்பாட்டினா அது கண்ணூர் பட்டுடும், அதன் மூலமாக காய்ச்சல் பல விதமான நோய்கள் என்று நாம் நாளாந்தம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த துஆவை எழுதி கொள்வோம். நபி அவர்கள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் பாட்டை ஓதுவார்கள். உஈதுகுமா பிகலிமாத்தி இல்லாஹி தாம்மாத்தி من كل شيطان وهامه ومن كل عين لامه இந்த சொல்லப்படக்கூடிய ஷைத்தானுடைய கண்திருஷ்டுடைய தீங்கை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓதப்படக்கூடிய மிக அழகான துஆ. நம்ம எங்கட குழந்தைகளுக்கும் குழந்தையோட தலையில கையை வச்சு உஈதுக பிகலிமாத்தி இல்லாஹி தாம்மாத்தி من كل شيطان وهامه ومن كل عين لامه இந்த சொல்லப்படக்கூடிய மிக அழகான துஆ. காலையில மாலையில குழந்தைகளை வெளியே கொண்டு போற நேரம் இந்த துஆக்களை குழந்தைகளுக்கு ஓதலாம். கண்ணூரில் இந்த பாதுகாப்பு பெறுவதற்குரிய ஒரு அழகான துஆ. கடைசியாக அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நோய் வருவதற்கு முன்னால நோய்க்குரிய தற்காப்பையும் நபியர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நபியும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதுவாங்க, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்ஹி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹா இல்லா அன்த், யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் ஆஃபியத்தை தருவாயாக, என்னுடைய கேள்வியில் ஆஃபியத்தை தருவாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான துவா ஒவ்வொரு நாளும் காலையில மூன்று தடவை ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, اللهم عافني في سمعي, اللهم عافني في بصري, لا اله الا انت. இந்த துஆவோடு படுக்கைக்கு போற நேரம் நபி அவர்கள் தவறாமல் செய்து வந்த ஒரு துஆ தான். நபி அவர்கள் ரெண்டு கரங்களையும் ஒன்று சேர்த்து துப்பி ஊதுவதல்ல, துப்பி நபி அவர்கள் மூன்று முறை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூராவை மோதி துப்பிவிட்டு நபி அவருடைய முழு மேனியிலும் தேய்த்துக் கொள்வார்கள். மூன்று தடவை செய்து வருவார்கள். பல நோய்களுக்கு நிவாரணம் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இரண்டு கரத்தையும் ஒன்று சேர்த்து தூங்க வந்த பின்பு ரெண்டு கரத்தையும் ஒன்று சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூராவை கையை சேர்த்து ஓதி துப்பி நம் தடவி கொண்டால் மூன்று தடவை செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய நோய் நிவாரணியாக இருக்கும். நபி அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் நபி அவர்களுக்கு ஓத முடியவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு நபி அவர்கள் சொல்றது, ஆயிஷா இதை ஓதி எனக்கு பூசிடுங்கம்மா என்று சொன்னதும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி அதை தராவிட்டு இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் பேணுதலாக செய்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. அந்த மருந்து நோய் வரக்கூடிய நேரம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாம். அலமாக்கள் சில ஒரு வழிகாட்டல் தந்திருக்கிறாங்க, தண்ணியில ஓதி ஊதி அதை குடிக்கலாம், நோயுள்ள இடத்துல தடவலாம், அது ஜம்ஜமாக இருந்தால் மிச்ச நல்லம். அப்படியான நோய் நிவாரணியுடைய விஷயத்தையும் நாம் கவனம் செலுத்திக் கொண்டுதான் நாம் வைத்தியத்தையும் செய்ய வேண்டும். வெறுமனே வைத்தியத்தை மாத்திரம் நம்பாமல் வைத்தியத்துக்கு முன்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் வந்திருக்கிறது என்று நம்பி அதற்கு வைத்தியத்தை எல்லாம் நிவாரணியை வைத்திருக்கிறான் என்று நம்பி நாம் அதுக்குரிய நிவாரணியை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த நோய்க்கு ஷிஃபாவை தருவான். அந்த நோய்க்குரிய முழுமையான பலாபலன்களையும் பிரயோஜனங்களையும் அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கிறான். தேவைகளை பேசணுமோ அதை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாரெல்லாம் நம்மை வீட்டுக்கு கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை புன்னலைகளாக மாற்றி வருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.